பிரிட்டன் தலைநகர் லண்டனின் ப்ரோ மார்க்கெட்ஸ் மற்றும் லண்டன் பிரிட்ஜ் பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 7 பேரில் 2வது ஆஸ்திரேலியரும் அடங்குகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரிஸ்பேனைச் சேர்ந்த 21 வயதான சாரா ஜெலனாக் என்பவரே உயிரிழந்த 2வது ஆஸ்திரேலியர் என வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் உறுதி செய்துள்ளார். தெற்கு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 28 வயதான கர்ஸ்டி போர்டன் என்ற ஆஸ்திரேலிய பெண் கொல்லப்பட்டதை பிரித்தானிய போலீசார் முன்னர் உறுதி செய்திருந்தனர். லண்டன் பிரிட்ஜில் வாகனத்தால் மோதி தாக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக சென்றபோதே இவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதமர் மல்கம் டேர்ன்புல் உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறியுள்ளார்.
One of my kids, it could be one of your kids, it could be, you know, this is heartrending. This is the last thing that anybody expects.
இதேவேளை இத்தாக்குதலை நடத்திய 3வது நபரின் விவரங்களையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர். 22 வயதான யோசெப் ஜகபா என பெயர் கொண்ட இவர் மொரோக்கோ பின்னணி கொண்ட இத்தாலிய பிரஜையாவார். பிரித்தானிய இளவரசர் ஹாரி நேற்றிரவு சிட்னி வந்தடைந்துள்ளார். அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 500 காயமுற்ற கடமையில் உள்ள மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் பங்கேற்றும் விளையாட்டுக்கான ஊக்கத்தை கொடுக்கும் நோக்குடன் அவர் இங்கு வந்துள்ளார். பிரிட்டிஷ் ராணுவத்தில் ஒரு தசாப்தமாக பணியாற்றிய ஹாரி தென்னாப்பிரிக்காவில் HIV நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான தொண்டு நிறுவனம் ஒன்றை அவ்வேளையில் ஆரம்பித்தார். அதற்கு நிதி சேகரிக்கும் நோக்குடன் போலோ விளையாட்டு ஒன்றில் சிங்கப்பூரில் அவர் கலந்து கொண்டுவிட்டு பின்னர் சிட்னி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை பிரித்தானியாவில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த 2 ஆஸ்திரேலியர்களுக்கும் இளவரசர் ஹாரி இன்று அஞ்சலி செலுத்தினார்.
I would also like to start by sending my thoughts to those affected by Saturday's attack in London Bridge. Australians form an important and vibrant part of the fabric of life in London, and we are reminded of that in good times and bad, and our hearts go out to the victims.
ஈரான் நாட்டின் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல்கள் வந்துள்ளன. இதில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பலர் காயமடைந்துள்ளனர். துப்பாக்கிதாரியொருவர் தன்னைத்தானே வெடிக்க வைத்துள்ளார். அத்துடன் ஆயத்துல்லா கொமேனியின் நினைவிடத்தினுள்ளும் துப்பாக்கிதாரிகள் சூடுகளை நடத்தியுள்ளனர். நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் பலமான துப்பாக்கிச் சத்தங்கள் இன்னும் கேட்ட வண்ணம் இருப்பதாக அங்கு வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிதாரிகளில் இருவர் கைதாகியுள்ளதாகவும் பிரிதொரு இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. மெல்பர்னின் பிரைட்டன் நகரின் பே வீதியில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்றில் ஆயுததாரி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர். இதில் ஆயுததாரி கட்டடத்தில் வேலை செய்து வந்த பணியாளர் ஒருவரை சுட்டுக் கொன்றதாகவும் ஒரு பெண்ணை பிணை கைதியாக பிடித்து வைத்துக் கொண்டதாகவும் விக்டோரிய மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் ஆயுததாரியை சுட்டுக் கொன்று அப்பெண்ணை மீட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் சில போலீசார் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அந்த ஆயுததாரி 8 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பயங்கரவாத திட்டத்துடன் சம்பந்தப்பட்டிருந்தமைக்காக கைதாகி பின்னர் பெரோலில் வெளிவந்திருந்த 29 வயதான யக்யூப் காய்ரே என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
It was a bit scary looking out the window and having watched them set up their guns, so I knew at that point that there was something more serious going on.
இது பற்றிய மேலதிக விவரங்களை பார்வைகள் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலியாவில் ஆக குறைந்த சம்பளம் பெறும் பணியாளர்கள் 3.3% ஊதிய உயர்வு பெறவுள்ளதாக ஃபேர்வொர்க் கமிஷன் அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் உள்ள 2.3 மில்லியன் பணியாளர்கள் வாரம் 1 $22 கூடுதலாக பெறவுள்ளனர். இதுவரை காலமும் பணியாளர் ஒருவருக்கு மனத்தியாளத்துக்கு வழங்க வேண்டிய ஆக குறைந்த சம்பளமாக $17.7 காணப்பட்ட நிலையில் தற்போது 18.29% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆஸ்திரேலியாவின் ஆக குறைந்த வாராந்த சம்பளம் $694.90 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்யும் ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீட்டெயில், பார்மசி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் துறை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் பெனால்டி ரேட்ஸுடனான அதிக கொடுப்பெனவு எதிர்வரும் ஜூலை 1 முதல் 5% குறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை நேஷனல் யூனியன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பின் தலைவர் சோஃபி ஜான்ஸ்டன் கூறுகையில் இது இன்னும் கூட்டப்பட வேண்டும் என தெரிவித்தார்.
The government is using this wage increase to justify the cuts to penalty rates, but the cuts far outweigh the increase. It's no one wins in this kind of situation.
France தலைநகர் பாரிஸில் மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெற்றுள்ளது. பிரான்சின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான நோட்ரேடேம் கேத்தீட்ரல் அருகே திஸ் இஸ் ஃபோர் சிரியா என கூச்சலிட்டபடி சுத்தியல் ஒன்றினால் போலீசார் ஒருவரை தாக்கியுள்ளார். பின்னர் போலீசார் அந்நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை கைது செய்துள்ளனர். இதன்போது தேவாலயத்தினுள் இருந்தவர்கள் தமது கைகளை தலைக்கு மேல் தூக்க பணிக்கப்பட்டுள்ளனர். அப்போது அவ்விடத்தில் சுமார் 1000 வரையிலானோர் இருந்துள்ளனர். நிலைமையை துரிதமாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஒரு போலீசார் காயமடைந்துள்ளார். இது பற்றி அந்நாட்டின் உள் விவகார அமைச்சர் ஜெரார்ட் கொலம்ப் இவ்வாறு தெரிவித்தார்.
Quand une personne est venue derrière,
a person came up behind a policeman armed with a hammer and started hitting him. Another policeman immediately reacted and shot at him. The policeman is recovering in hospital and the aggressor is injured. The incident has been looked into by a prosecutor, as while the aggressor was attacking the policeman, he said this is for Syria.
பல்கேரியாவில் பயங்கரவாத குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஆஸ்திரேலியர் ஒருவருக்கு 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பல்கேரியா ஆஸ்திரேலியா இரட்டை குடியுரிமையுடைய 21 வயதான ஜோன் ஐவன் என்பவருக்கே இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத அமைப்பில் அவர் பயிற்சி எடுத்ததாகவும் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை நடத்தவிருந்ததாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிட்னி கிறிஸ்டியன் பிரைவேட் ஸ்கூல் வேவலி காலேஜில் கல்வி கற்ற ஜோன் 2013 ஆஸ்திரேலியாவை விட்டு சென்றார். கடந்த செப்டம்பரில் இவர் பல்கேரியாவில் கைது செய்யப்பட்டார். தன்மையிலான இக்குற்றச்சாட்டை ஜோன் தொடர்ந்து மறுத்து வந்துள்ளார்.
I would like to say that I am 100% innocent from the charges. Nothing has been proven in the course of 7 months.
கடந்த திங்களன்று லோக்கியா வேலியில் போலீசார் மீது ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சீனியர் கான்ஸ்டபிள் பிரெட் ஃபோர்டின் இறுதி அஞ்சலி டூவும்பாவில் இன்று நடைபெற்றது. 3 பிள்ளைகளின் தந்தையான அவரின் மனைவியும் ஒரு காவல் அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இறுதி நிகழ்வில் மனைவி சூசி இவ்வாறு தெரிவித்தார்.
And finally, to my wonderful husband, Brett. You are a fantastic husband to me and father to our children. You were my hero and my soulmate, and I will love you forever.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 76 அமெரிக்க சதங்கள், 115 இலங்கை ரூபாய் 34 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 64 காசுகள், 1.04 சிங்கப்பூர் டாலர், 3.22 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலிய ரக்பி லீக் தலைவர் ஜோன் கிராண்ட் 2018 மாசி மாதம் நடைபெறவுள்ள ஆணையாளர் பதவிக்கான மறுபரிசீலனையில் தான் பங்கேற்க மாட்டார் என்று இன்று அறிவித்துள்ளார். 2012 மாசி மாதம் ஆஸ்திரேலியன் ரக்பி லீக் அமைப்பின் தொடக்க ஆணையாளராக ஜோன் கிராண்ட் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இப்போது முதல் வருகிற பிப்ரவரி இடையே நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது எனவும், எங்கள் முன்னால் இருக்கும் பல வாய்ப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள என் ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவேன் என்றும் அவர் இன்று தெரிவித்துள்ளார். SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலார்ந்த காலநிலை 24 செல்சியஸ், அடிலைட் மேகமூட்டமான காலநிலை 17 செல்சியஸ், மெல்பர்ன் மலைக்குணமான காலநிலை 15 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 14 செல்சியஸ், கன்பரா மேகமூட்டமான காலநிலை 16 செல்சியஸ், சிட்னி மலை 19 செல்சியஸ், பிரிஸ்பேர்ன் வெயிலார்ந்த காலநிலை 22 செல்சியஸ், டாவின் வெயிலார்ந்த காலநிலை 31 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.